65. தாவீதின் தயாள குணம். ஆண்டவருடைய ஆசாரியர்களை கொலை செய்து சவுலின் கோரமான செயலுக்கு பிறகு அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்திலிரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்கத் தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்கத் தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். இன்னமும் இராஜாவினால் வேட்டையாடப்பட தாவீது இளைப்பாறுகிற அல்லது பாதுகாப்பான எந்த இடத்தையும் காணவில்லை. கோகிலாவில் தைரியமான அவனுடைய படை பெலிஸ்தரின் பிடியிலிருந்து பட்டணத்தை தப்புவித்தது. ஆனால் தாங்கள் விடுவித்த மக்களின் நடுவிலும் அவர்கள் பாதுகாப்பாக இல்லை. கோகிலாவிலிருந்து சீப் வனாந்தரத்திற்கு அவர்கள் சென்றனர். தாவீதின் பாதையில் வெகு சில பிரகாசமான இடங்களே இருந்த இந்த நேரத்தில் அவனுடைய அடைக்கலிடத்தை அறிந்து கொண்ட யோனத்தானிடமிருந்து எதிர்பாராத ஒரு சந்திப்பை பெற்றதினால் அவன் மகிழ்ந்தான். இந்த இரண்டு நண்பர்களும் பெற்ற தோழமையின் மணித்துளிகள் எவ்வளவு மதிப்பானதாயிருந்தன! தங்களுடைய வெவ்வேறு அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்று கூறி யோனத்தான் தாவீதின் இருதயத்தை பலப்படுத்தினான். தாவீதிடம் ஆண்டவர் நடந்து கொண்ட ஆச்சரியமான நடத்துதலை குறித்து பேசினபோது வேட்டையாடப்பட்ட அந்த நாடோடி அதிகமாக தைரியப்படுத்தப்பட்டான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்துவிட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்குப் போனான். யோனத்தானின் சந்திப்பிற்குப் பிறகு தாவீது துதியின் பாடல்களால் தன் ஆத்துமாவை தைரியப்படுத்தி, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல்மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்திலிருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. சங்கீதம் 11:1-5 வரை என்று பாடினபோது தன்னுடைய சுலமண்டலத்தோடு தன் குரலையும் இணைத்தான். கோகிலாவிலிருந்து தாவீது சென்றிருந்த சீப் வனாந்தர மக்கள் கிப்பியாவிலிருந்த சவுலுக்கு தாவீது எங்கே மறைந்திருக்கிறான் என்று தாங்கள் அறிந்திருப்பதாக வார்த்தை அனுப்பி அவனுடைய இலைப்பாறும் இடத்திற்கு இராஜாவை நடத்தக்கூடுமென்று அறிவித்தார்கள். ஆனால் தாவீது அவர்களுடைய நோக்கத்தை குறித்து எச்சரிக்கப்பட்டு தன் இடத்தை மாற்றி மாகோனுக்கும் சவக்கடலுக்குமிடையே இருந்த மலைகளில் அடைக்கலம் பெற்றான்.
மீண்டும் இதோ தாவீது என் கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான். தாவீது 600 மனிதர்களை மாத்திரமே தன் கூட்டத்தில் கொண்டிருந்தான். சவுல் 3000 மனிதர்கள் கொண்ட படையோடு அவனுக்கு எதிராக முன்னேறினான். தனிமையான ஒரு குகையில் என்ன செய்ய வேண்டுமென்பதற்கான தேவனுடைய வழிநடத்துதலுக்காக ஈசாயின் குமாரனும் அவன் மனிதர்களும் காத்திருந்தனர். சவுல் மலையின் மேல் முன்னேறினபோது சற்று விலகி தனியாக தாவீதும் அவனுடைய கூட்டமும் ஒளிந்திருந்த அதே குகையில் நுழைந்தான். தாவீதின் மனிதர்கள் அதைக் கண்டபோது சவுலை கொல்லும்படி தங்கள் தலைவனை நிர்பந்தித்தார்கள். இராஜா தங்களுடைய வல்லமையிலிருக்கிறான் இந்த உண்மை அளிக்கும்படியாக தேவன் தாமே சத்துருவை அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்திருப்பதன் நிச்சயமான சான்றாக அவர்களால் அர்த்தப்படுத்தப்பட்டது. இவ்விதம் கண்ணோக்கும்படி தாவீது சோதிக்கப்பட்டான். எனினும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனைத் தொடாதே என்று அவனுடைய மனசாட்சியின் சத்தம் அவனோடு பேசினது. தாவீதின் மனிதர்கள் சவுலை சமாதானமாக அனுப்ப இன்னமும் மனமின்றி இருந்து அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்ற தேவனுடைய வார்த்தைகளை தங்கள் அதிபதிக்கு நினைவுபடுத்தினர். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். ஆனால் ராஜாவின் அங்கியை கெடுத்ததினால் அவனுடைய மனது பின்னர் அவனை அடித்துக் கொண்டிருந்தது. சவுல் எழுந்து தன்னுடைய தேடலை தொடரும்படி குகையிலிருந்து வெளியே சென்றான். அப்போது ராஜாவாகிய என் ஆண்டவனே என்ற சத்தம் திகைத்த அவன் காதுகளில் விழுந்தது. தன்னை அழைக்கிறவனை பார்க்கும்படி திரும்பினான். இதோ ஈசாயின் மகன், கொல்லும்படி தன் வல்லமைக்குள் கொண்டுவர அநேக காலம் அவன் வாஞ்சித்திருந்தவன். அரசனை தன்னுடைய அதிபதி என்று காண்பித்து தாவீது அவன் முமுன் பணிந்தான். பின்னர் சவுளை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டுமென்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே, பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க, அதை வேட்டையாடுகிறீர் என்று அவனோடு பேசினான். தாவீதின் வார்த்தைகளை சவுல் கேட்டபோது தாழ்மைப்பட்டு அவர்களுடைய உண்மையை ஒப்புக்கொண்டான். கொல்லும்படியாகத் தான் தேடிக் கொண்டிருந்த மனிதனின் வல்லமையில் தான் முழுமையாக இருந்ததைக் கண்ட அவனுடைய உணர்வுகள் ஆழமாக அசைக்கப்பட்டன. மனதில் குற்றமற்றவனாக தாவீது அவன் முன் நின்றிருந்தான். மென்மையான ஆவியோடு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான். பின்னர், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்கப் பண்ணினாய். ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போகவிடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாயிருப்பாயென்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படுமென்றும் அறிவேன் என்றான். அது நடக்கும்போது சவுலின் பெயர் அழிக்கப்பட்டுவிடாதபடி அவனுடைய குடும்பத்திற்கு தயவு காண்பிப்பதாக தாவீது சவுலோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணினான். சவுலின் கடந்தகால நடத்தையை அறிந்ததினால் தாவீதினால் அரசனின் உறுதியை நம்பவோ அல்லது அவனுடைய மனந்திரும்பின நிலை தொடரும் என்று எதிர்பார்க்கவோ முடியவில்லை. எனவே சவுல் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினபோது தாவீது மலைகளின் அரண்களிலேயே தங்கியிருந்தான். தேவனுடைய ஊழியக்காரருக்கு எதிராக சாத்தானுடைய வல்லமைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் போற்றுகிற பகை தயவு காண்பிப்பதாகவும் ஒப்புரவாகுவதாகவும் சில வேளைகளில் மாறுகிறது. ஆனால் மாற்றம் எப்போதும் நீண்ட காலம் நிலைப்பதில்லை. தீய குணம் கொண்ட மனிதர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு எதிராக தீமையாக தீமையான காரியங்களைச் செய்யவும் சொல்லவும் மூர்க்கங்கொள்ளும்போது தவறில் இருப்பதாக உணர்த்தும் மனசாட்சி சில வேளைகளில் அவர்களுடைய மனங்களில் ஆழமாக பதிகிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களோடு போராடுகிறார். அவர்கள் தங்கள் இருதயங்களை தேவனுக்கு முன்பாகவும் யாருடைய செல்வாக்கை அழிக்க தேடினார்களோ அவர்களுக்கு முன்பாகவும் தாளாகவும் தாழ்த்துகிறார்கள். அவர்களுக்கெதிரான தங்களுடைய வழிமுறைகளை மாற்றவும் கூடும். ஆனால் மீண்டும் தீமையானவனின் ஆலோசனைகளுக்கு கதவை திறக்கும்போது பழைய சந்தேகங்கள் உயிர் பெற கொஞ்ச காலம் விட்டுவிட்டிருந்த அதே வேலையைச் செய்யும்படி மீண்டும் திரும்புகிறார்கள். மீண்டும் அவர்கள் தீமையை பேசுகிறார்கள். யாரிடம் மிகவும் தாழ்மையான பாவ அறிக்கை செய்தார்களோ அவர்களையே குற்றப்படுத்தி மிகவும் கசப்பான விதத்தில் கடிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்த பின்னர் முன்பு இருந்ததைக் காட்டிலும் மிக அதிக பலத்தோடு சாத்தான் அந்த ஆத்துமாக்களை உபயோகிக்க முடியும். ஏனெனில் அவர்கள் மிகவும் அதிகமான வெளிச்சத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்கள். சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவிலிருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சாமுவேலின் மரணம் சரிசெய்யக்கூடாத நஷ்டமாக இஸ்ரவேல் அனைத்தாலும் கருதப்பட்டது. மிகச்சிறந்த நல்ல தீர்க்கதரிசியும் மேம்பட்ட நியாயாதிபதியும் மரித்துவிட்டான். ஜனங்களின் துக்கம் ஆழமானதும் இருதயத்திலிருந்து வந்ததுமாயிருந்தது. சாமுவேல் வாலிபத்திலிருந்து தன் இருதயத்தின் உண்மையோடு இஸ்ரவேலின் முன் நடந்திருந்தான். அவனுடைய பதிவு உண்மையானதும் கீழ்ப்படிதலானதும் பக்தியானதுமாயிருந்ததால் சவுல் ஒப்புக்கொள்ளப்பட்ட இராஜாவாக இருந்தபோதும் அவனைக் காட்டிலும் வல்லமையான செல்வாக்கை சாமுவேல் கொண்டிருந்தான். அவன் தன் வாழ்நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் என்று நாம் படிக்கிறோம். ஜனங்கள் சவுலின் வழியை சாமுவேலோடு ஒப்பிட்டு பார்த்தபோது தங்களைச் சுற்றியிருந்த தேசங்களைக் காட்டிலும் வேறுபட்டிருக்கக் கூடாதென்று ஒரு இராஜாவை வாஞ்சித்ததில் என்ன ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் என்பதைக் கண்டார்கள். மதமற்ற தேவனற்ற புளித்த நிலைக்கு வேகமாகச் சென்று கொண்டிருக்கிற சமுதாயத்தின் நிலையை எச்சரிக்கையோடு அநேகர் பார்த்தனர். அவர்களுடைய அதிபதியின் உதாரணம் பரந்த செல்வாக்கை செயல்படுத்திக் கொண்டிருந்தது. ஆண்டவருடைய தீர்க்கதரிசியான சாமுவேல் மரித்ததற்காக இஸ்ரவேல் நன்றாகவே துக்கம் கொண்டாட வேண்டும். பவித்திரமான பள்ளிகளை ஸ்தாபித்தவரும் அதிபதியுமாயிருந்தவரை தேசம் இழந்திருந்தது. அது மாத்திரமல்ல, தங்களுடைய மாபெரும் பிரச்சனைகளில் யாரிடம் செல்ல பழகியிருந்தார்களோ அந்த ஜனங்களின் மிகச்சிறந்த நன்மைக்காக தேவனிடம் இடைவிடாது மன்றாடின ஒருவரை இழந்திருந்தனர். சாமுவேலின் மத்தியஸ்தம் பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுத்திருந்தது. ஏனெனில் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. யாக்கோபு 5:16. தேவன் தங்களை கைவிட்டிருந்தாக ஜனங்கள் உணர்ந்தனர். ராஜா பைத்தியகாரனைப் போல தோண்டினான். நீதி புரட்டப்பட்டது. ஒழுங்கு குழம்பிப் போயிருந்தது. உள்நாட்டுப் போராட்டங்கள் தேசத்தில் அடுக்கப்பட்டிருந்தபோது தேவனுக்கு பயப்படுகிற சாமுவேலின் அமைதலான ஆலோசனைகள் மிக அதிகம் அவசியப்பட்டதாகத் தோன்றிய போது தேவன் தமது ஊழியக்காரனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். அவனுடைய மௌனமான இளைப்பாறும் இடத்தை பார்த்தபோது அவனை நிராகரித்திருந்த தங்களுடைய மதியீனத்தை குறித்த நினைவுகள் மக்களுக்கு கசப்பானதாக இருந்தது. ஏனெனில் பரலோகத்தோடு அவனுக்கிருந்த மிக நெருங்கின இணைப்பால் இஸ்ரவேல் அனைத்தையும் யெகோவாவின் சிங்காசனத்தோடு கட்டுகிறவனைப் போல் அவன் காணப்பட்டான். சாமுவேல் தான் தேவனை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் அவர்களுக்கு கற்பித்திருந்தான். இப்போது அவன் மரித்துவிட்டதால் சாத்தானோடு இணைந்திருந்து தேவனிடமிருந்தும் பரலோகத்திடமிருந்தும் தங்களை பிரிக்கிற ஒரு அரசனின் இரக்கத்திற்கு தாங்கள் விடப்பட்டதாக மக்கள் உணர்ந்தனர். சாமுவேலின் அடக்கத்திற்கு தாவீதால் வர முடியவில்லை. ஆனால் அர்ப்பணிப்பான தகப்பனுக்காக உண்மையுள்ள குமாரன் துக்கிப்பதைப் போல மிக ஆழமாகவும் உணர்வுகளோடும் அவன் சாமுவேலுக்காக துக்கித்தான். சவுலின் செயல்களை கட்டுப்படுத்துகிற மற்றொரு கட்டை சாமுவேலின் மரணம் உடைத்துவிட்டது என்று அறிந்து தீர்க்கதரிசி உயிரோடிருந்த காலத்தைப் பார்க்கிலும் இப்போது இன்னும் குறைவான பாதுகாப்பில் இருப்பதாக உணர்ந்தான். சாமுவேலின் மரணத்திற்காக துக்கிப்பதில் சவுலின் கவனம் இருந்தபோது இன்னும் அதிகமாக பாதுகாப்பை தேடுவதற்கு தாவீது அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டான். அவ்வாறே அவன் பாரான் வனாந்தரத்திற்கு ஓடினான். இங்கேதான் 120 மற்றும் 121 சங்கீதங்களை அவன் இயற்றினான். தீர்க்கதரிசி மரித்துவிட்டதையும் இராஜா தன்னுடைய சத்துருவாக இருப்பதையும் உணர்ந்தவனாக இந்த பாழான இடங்களில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:2-8 என்று அவன் பாடினான். தாவீதும் அவன் மனிதர்களும் பாரான் வனாந்தரத்திலிருந்தபோது அந்த பகுதியில் மிக அதிக சொத்துக்களை கொண்டிருந்த நாபால் என்னும் பெயர் கொண்ட ஒரு செல்வந்தனுடைய மந்தைகளை கொள்ளையரின் கொள்ளையிலிருந்து பாதுகாத்திருந்தார்கள். நாபால் காலேபின் சந்ததியில் வந்திருந்தான். ஆனால் அவனுடைய குணம் மிராண்டித்தனமானதும் கஞ்சத்தனமானதுமாக இருந்தது. அது ஆடுகளை மயிர்கத்தரிக்கிற உபசரிக்கும் காலமாக இருந்தது. தாவீதும் அவன் மனிதர்களும் மிக அதிகமான ஆகாரத் தேவையில் இருந்தார்கள். அப்போதைய வழக்கத்தின்படியே ஈசாயின் குமாரன் 10 வாலிபர்களை தங்களுடைய தலைவனின் நாமத்தினால் வாழ்த்தும்படி நாபாலிடம் அனுப்பினான். கூடவே, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடே கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலிலிருந்த, கர்மேல் பர்வதமல்ல, யூதா தேசத்தில் மலைப்பட்டணமாகிய மாகோனுக்கு அருகிலிருந்த ஒரு பகுதி. நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சேர்த்து சேர்த்து கூறினான். தாவீதும் அவன் மனிதரும் நாபாலின் மெய்ப்பருக்கும் மந்தைகளுக்கும் பாதுகாப்பின் சுவர்களாக இருந்திருந்தனர். இப்போது இந்த ஐசுவரியவான் தனக்கு அப்படிப்பட்ட மதிப்புள்ள சேவை செய்திருந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவையில் உதவ தன்னுடைய ஏராளத்திலிருந்து அனுப்பும்படி கேட்கப்பட்டான். தாவீதும் அவன் மனிதர்களும் மந்தையிலிருந்து தங்களுக்கு எடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. உண்மையுள்ளவர்களாக தங்களை நடத்தினார்கள். அவர்களுடைய தயவு நாபாலால் எண்ணப்படவில்லை. தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தாரென்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்று தாவீதிற்கு அவன் திரும்ப அனுப்பின பதில் அவனுடைய குணத்தை காட்டுவதாக இருந்தது. அந்த வாலிப மனிதர்கள் வெறுங்கையோடு திரும்பி நடந்ததை தாவீதிற்கு தெரிவித்தபோது அவன் மூர்க்கத்தினால் நிரம்பினான். ஒரு யுத்தத்திற்கு தந்தைகளை தயார் பண்ணும்படி அவன் தன் மனிதருக்கு கட்டளையிட்டான். தனக்கு உரிமையாயிருந்ததை மறுத்து தன்னுடைய காயத்தோடு அவமானத்தையும் சேர்த்த மனிதனை தண்டிக்க அவன் தீர்மானித்தான். இந்த உணர்ச்சிவசமான மணித்துளிகள் தாவீதின் குணத்தைக் காட்டிலும் சவுலின் குணத்தோடு இணைந்து போயிருந்தது. ஆனாலும் ஈசாயின் குமாரன் உபத்திரவத்தின் பள்ளியில் பொறுமையை இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டியதிருந்தது. நாபால் தாவீதின் வாலிபர்களை அனுப்பிவிட்ட பிறகு நாபாலின் வேலைக்காரர்களில் ஒருவன் நாபாலின் மனைவியான அபிகாயிலிடம் விரைந்து நடந்தவைகளை, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளியிடங்களில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதுமில்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதுமில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்திலிருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களைச் சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்துப் பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது என்று கூறினான். தனது கணவனை ஆலோசிக்காமலும் தன்னுடைய நோக்கத்தை அவனுக்கு அறிவிக்காமலும் அபிகாயில் தாராளமான உணவுகளை ஆயத்தப்படுத்தி கழுதைகளின் மேல் வைத்து வேலைக்காரர் வசமாக அனுப்பி அவள்தானும் தாவீதின் கூட்டத்தைச் சந்திக்கும்படி புறப்பட்டாள். அவள் அவர்களை ஒரு மலையின் மறைவிடத்தில் சந்தித்தாள். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்கப் பேச வேண்டும் என்றாள். ஏதோ முடிசூட்டப்பட்ட அரசனிடம் பேசுவதைப் போல் அபிகாயில் மிகுந்த பயபக்தியோடு தாவீதிடம் பேசினாள். நாபால் தாவீது என்பவன் யார் என்று பரிகாசமாக பேசியிருந்தான். ஆனால் அபிகாயில் அவனை என் ஆண்டவனே என்று அழைத்தாள். காயப்பட்டிருந்த அவனுடைய உணர்வுகளை கனிவான வார்த்தைகளினால் குணப்படுத்த தேடி அவள் தன் கணவனுக்காக அவனிடம் மன்றாடினாள். எவ்வித ஆடம்பரமும் அகந்தையுமில்லாத முழுமையான ஞானத்தோடும் தேவன் மேலிருந்த அன்போடும் அபிகாயில் தன் வீட்டார் மேலிருந்த அர்ப்பணிப்பின் பலத்தை வெளிக்காட்டினாள். கூடவே அவளுடைய கணவனின் தயவற்ற வழிமுறை அவனுக்கு எதிராக தனிப்பட்ட விதத்தில் முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்றும், மகிழ்ச்சியற்ற சுயநலமான குணத்தின் வெளிப்பாடு மாத்திரமே என்றும் தாவீதிற்கு தெளிவுபடுத்தினாள்.
இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்தத வரவும் உம்முடைய கை நீதியைச் சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடங்கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டும் உம்முடைய ஜீவனைக் கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆகக் கடவர்கள்.
தாவீதை அவனுடைய அவசரமான நோக்கத்திலிருந்து திருப்ப அபிகாயில் கொடுத்த இந்த காரணத்தின் நன்மையை அவள் தனக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. மாறாக தேவனுக்கு கனத்தையும் துதியையும் கொடுத்தாள். பின்னர் தாவீதின் மனிதருக்கு தன்னுடைய ஏராளமான உணவுகளை சமாதான காணிக்கையாகச் செலுத்தி அந்த தலைவனின் மனக்கசப்பை தானே தூண்டிவிட்டதைப் போன்று இன்னமும் மன்றாடினாள்.
உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக என்று அவள் கூறினாள்.
தாவீது தொடர வேண்டிய வழியை மன்றாட்டின் வழியாக அபிகாயில் வைத்தாள். அவன் ஆண்டவருடைய யுத்தங்களை நடத்த வேண்டும். அவன் ஒரு துரோகியாக துன்பப்படுத்தப்பட்ட போதும் தனிப்பட்ட தவறுகளுக்கு பழிவாங்கத் தேடக்கூடாது. மேலும் உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவிலிருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். கர்த்தர் உம்மை குறித்துச் சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்குச் செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய். இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக. முதலாம் சாமுவேல் 25:29-31 என்று அவள் தொடர்ந்தாள்.
இந்த வார்த்தைகள் உன்னதத்திலிருக்கிற ஞானத்தில் பங்கு பெற்ற ஒருவருடைய உதடுகளிலிருந்து மாத்திரமே வரக்கூடும். அபிகாயிலின் பக்தி ஒரு மலரின் மனத்தைப் போல மினைவின்றியே முகத்திலும் வார்த்தையிலும் செய்கையிலும் வெளியாகியது. தேவகுமாரனுடைய ஆவி அவள் ஆத்துமாவில் தங்கியிருந்தது. கிருபையினால் பக்குவப்படுத்தப்பட்டு முழுமையான தயவும் சமாதானமும் நிறைந்திருந்த அவளுடைய பேச்சு பரலோக செல்வாக்கை வீசியது. மேன்மையான தூண்டுதல்கள் தாவீதிடம் வர தன்னுடைய கண்மூடித்தனமான நோக்கத்தினுடைய விளைவுகள் என்னவாக இருந்திருக்கும் என்று அவன் நடுங்கினான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். மத்தேயு 5:9. காயப்பட்ட உணர்வுகளை குணப்படுத்தும் அவசரமான உணர்ச்சிகளை தடுக்கிற அமைதியும் நன்கு நடத்தப்பட்ட ஞானமும் கொண்ட வார்த்தைகளினால் மாபெரும் தீமைகளை தடுக்கிற இஸ்ரவேலின் இந்த பெண்மணியைப் போல் இன்னும் அநேகர் இருந்தால் நலமாயிருக்கும்.
அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போதும் வெளிச்சத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் வீசுகிறது. அது தூய்மையினாலும் திறமையினாலும் எளிமையினாலும் உபயோகத்தினாலும் அடையாளப்படுத்தப்படுகிறது. அது செல்வாக்கை பரிசுத்தப்படுத்துகிற சுயநலமற்ற அன்பினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அது கிறிஸ்துவை கொண்டிருந்து அதை வைத்திருப்பவர் போகுமிடமெல்லாம் வெளிச்சத்தின் ஒரு அடித்தடத்தை விட்டு வருகிறது. அபிகாயில் ஞானமுள்ள கடிந்து கொள்ளுகிறவளும் ஆலோசகருமாயிருந்தாள். அவளுடைய செல்வாக்கு மற்றும் காரணத்தின் கீழ் தாவீதின் உணர்ச்சி மரித்து போனது. ஞானமில்லாத ஒரு முறையை தெரிந்தெடுத்திருந்ததாகவும் தன் சொந்த ஆவியின் மேல் கட்டுப்பாட்டை இழந்திருந்ததாகவும் அவன் உணர்ந்தான். தாழ்மையான இருதயத்தோடு
நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போலிருக்கும். என் தலை அதை அல்லை அல்லத்தட்டுவதில்லை. சங்கீதம் 141:5 என்ற தன்னுடைய சொந்த வார்த்தைகளுக்கு இசைவாக கண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டான். அவள் நீதியாக தனக்கு ஆலோசனை கூறியதினால் நன்றி சொல்லி ஆசீர்வதித்தான். கண்டிக்கப்படும்போது பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்வதால் அது புகழப்படக்கூடியது என்று நினைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை குறைவானவர்கள் கண்டனையை நன்றியான இருதயத்தோடு எடுத்துக்கொண்டு தீமையான வழியை பின்தொடர்வதிலிருந்து தங்களை காக்க தேடினவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள்.
அபிகாயில் வீட்டிற்கு திரும்பின்போது நாபாலும் அவனுடைய விருந்தாளிகளும் பெரிய விருந்தை அனுபவித்துக் கொண்டிருந்ததைக் கண்டாள். அதை அவர்கள் குடி மற்றும் களிப்பின் காட்சியாக மாற்றியிருந்தார்கள். தாவீதுடனான நேர்முகத்தில் நடந்தவைகளை அடுத்த நாள் காலை வரையிலும் அவள் தன் கணவனிடம் அறிவிக்கவில்லை. நாபால் இருதயத்தில் ஒரு கோழையாயிருந்தான். தன்னுடைய மதியீனம் தன்னை சடிதியான மரணத்திற்கு எவ்வளவு அருகே கொண்டு வந்திருந்தது என்பதை உணர்ந்தபோது வாதத்தினால் அடிக்கப்பட்டதைப் போல தோன்றினான். பழிவாங்கும் தனது நோக்கத்தை தாவீது இன்னமும் தொடருவான் என்கிற பயத்தில் திகிலடைந்தவனாக உதவக்கூடாத உணர்ச்சியற்ற நிலைக்கு அவன் சென்றான். 10 நாட்களுக்குப் பின் அவன் மரித்தான். தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த வாழ்க்கை உலகத்திற்கு ஒரு சாபமாகவே இருந்தது. அவனுடைய களிப்பிலும் சந்தோஷத்திலும் தேவன் உவமையில் ஐசுவரியவானிடம் சொல்லியிருந்ததைப் போலவே அவனிடமும், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், லூக்கா 12:20 என்று சொல்லியிருந்தார். தாவீது பின்னர் அபிகாயிலை மணம் செய்து கொண்டான். அவன் ஏற்கனவே ஒரு மனைவிக்கு கணவனாயிருந்தான். ஆனால் அந்த காலத்து தேசங்களின் வழக்கம் அவனுடைய நியாயத்தீர்ப்பை முறைகேடாக்கி அவன் செய்கைகளை பாதித்திருந்தது. உலக வழக்கத்தின் வழக்கங்களை பின்பற்றுவதினால் பெரிய நல்ல மனிதர்கள் கூட தவறு செய்திருக்கிறார்கள். அநேக மனைவிகளை திருமணம் செய்ததன் கசப்பான விளைவுகள் தாவீதின் வாழ்க்கை முழுவதிலும் வருத்தமாக உணரப்பட்டது.
சாமுவேலின் மரணத்திற்குப் பிறகு சில மாதங்கள் தாவீது சமாதானமாயிருந்தான். மீண்டும் சீப் வனாந்தரத்தின் தனி இடங்களுக்குச் சென்றான். ஆனால் அந்த சத்துருக்கள் ராஜாவின் தயவை அடையும் நம்பிக்கையில் தாவீதின் மறைவிடங்களை குறித்து அவனுக்கு அறிவித்தனர். இந்த அறிவு சவுலின் இருதயத்தில் தூங்கிக் கொண்டிருந்த உணர்ச்சியின் பிசாசை எழுப்பிவிட்டது. மீண்டும் தாவீதை பின்தொடரும்படி அவன் தன் படைவீரரை நடத்தினான். ஆனால் நட்பாயிருந்த வேவுகாரர்கள் சவுல் மீண்டும் அவனைத் தொடர்கிற இந்த செய்தியை ஈசாயின் மகனுக்கு கொண்டு வந்தனர். தன்னோடு இருந்த சில மனிதர்களோடு தாவீது தன் சத்துருவின் இடத்தை அறிந்தான். எச்சரிக்கையோடு முன்னேறி அவர்களுடைய பாளையத்திற்கு வந்து இராஜாவுடைய மற்றும் அவன் ஊழியக்காரருடைய கூடாரங்களை தங்கள் முன்கண்ட நேரம் இரவாயிருந்தது. பாளையம் தூக்கத்தில் மௌனமாயிருந்ததால் அவர்கள் கவனிக்கப்படவில்லை. தாவீது சத்துருவின் நடுமயத்திற்கு தன்னோடு வரும்படி தன் நண்பர்களை அழைத்தான்.
என்னோடே கூட சவுளிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்ற அவனுடைய கேள்விக்கு, அபிசாய், நான் உம்மோடே கூட வருகிறேன் என்று உடனடியாக பதில் கொடுத்தான்.
குன்றுகளின் ஆழ்ந்த நிழலினால் மறைக்கப்பட்டு தாவீதும் அவனுடைய வேலையாளும் சத்துருவின் பாளையத்திற்குள் நுழைந்தனர். தங்களுடைய சத்துருக்களின் சரியான எண்ணிக்கையை நிச்சயப்படுத்த தேடினபோது தன் ஈட்டி நிலத்திலே குத்தப்பட்டு தலைமாட்டில் ஒரு தண்ணீர் பாத்திரம் வைக்கப்பட்டிருக்க தூங்கிக் கொண்டிருந்த சவுலின் அருகே வந்தனர். அவனுக்கு அருகே அவனுடைய தளபதி அப்னேர் படுத்திருந்தான். அவனைச் சுற்றிலும் படைவீரர்கள் தூக்கத்தில் அசந்திருந்தனர்.
அபிசாய் தன் ஈட்டியை ஓங்கி, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் 1 குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று தாவீதிடம் வினவினான். அனுமதியின் வார்த்தைகளுக்காக அவன் காத்திருந்தான். ஆனால் அவன் காதுகளில், அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்டுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? கர்த்தர் அவரை அடித்து, அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து, அல்லது அவர் யுத்தத்திற்குப் போய் மாண்டாலொழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு,
கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டிலிருக்கிற ஈட்டியையும்
தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்ற வார்த்தைகள் மெதுவாக விழுந்தன. தாவீது சவுலின் தலைமாட்டிலிருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். எவ்வளவு எளிதாக ஆண்டவர் பலமுள்ளவனை பலமற்றவனாக்கி, ஞானியிடமிருந்து மதிநுட்பத்தை அகற்றி மிகவும் ஜாக்கிரதையுள்ளவனின் திறமையை தடுக்க முடியும். தாவீது பாளையத்திலிருந்து பாதுகாப்பான தூரத்திற்குச் சென்ற பின்பு குண்டின் உயரத்தில் நின்று ஜனங்களிடமும் அப்னேரிடமும் உரத்த குரலில், நீர் வீரனல்லவா? இஸ்ரவேலில் உமக்குச் சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற்போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற்போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டிலிருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தமல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தந்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடருகிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக என்று கூறினான். மீண்டும் ராஜாவின் உதடுகளிலிருந்து, நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பன் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதன் செய்தேன் என்ற ஒப்புதல் வந்தது. தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும் என்றான்.
இனி உனக்கு ஒரு பொல்லாப்பன் செய்யேன் என்ற வாக்குறுதியை சவுல் கொடுத்த போதும் தாவீது தன்னை அவனுடைய வல்லமையில் வைக்கவில்லை. தன்னுடைய உயிர் மேல் தாவீதிற்கிருந்த மரியாதையை குறித்த இரண்டாவது நிகழ்ச்சி சவுலின் மனதில் இன்னும் ஆழமான பதிவை ஏற்படுத்தி அவனுடைய குற்றத்தை குறித்த இன்னும் தாழ்மையான ஒப்புதலை கொண்டு வந்தது. அவன் அதிர்ச்சியடைந்து காட்டப்பட்ட அப்படிப்பட்ட தயவு நிமித்தம் தன்னை தாழ்த்தினான். சவுல் தாவீதிடமிருந்து பிரிந்துபோது, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களைச் செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று கூறினான். ஆனால் இந்த மனநிலையில் எவ்வளவு காலம் இராஜா தொடருவான் என்பதை குறித்து ஈசாயின் மகன் நம்பிக்கையற்றிருந்தான். சவுலோடு ஒப்புரவாகுவதை குறித்து தாவீது விரக்தியடைந்திருந்தான். இராஜாவின் வன்மத்திற்கு தான் கடைசியில் பலியாவோம் என்பது தவிர்க்கக்கூடாததாக தோன்ற பெலிஸ்தரின் தேசத்தில் மீண்டும் அடைக்கலம் தேட அவன் தீர்மானித்தான். தன் கட்டளையின் கீழிருந்த 600 மனிதரோடு காத்தின் இராஜாவான ஆகீசிடம் சென்றான்.
சவுல் நிச்சயமாக தன்னுடைய கொலைகார நோக்கத்தை நிறைவேற்றுவான் என்ற தாவீதின் முடிவு தேவனுடைய ஆலோசனையின்றி உண்டானது. சவுல் அவனை அழிக்க திட்டமிட்டு அதை நிறைவேற்ற தேடிக்கொண்டிருந்த போது தாவீதிற்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க தேவன் வேலை செய்து கொண்டிருந்தார். மனித கண்களுக்கு தேவனுடைய திட்டங்கள் இரகசியத்தில் திரையிடப்பட்டிருந்த போதும் ஆண்டவர் அவைகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். மனிதனால் ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியாது. தங்கள் மேல் வரும்படி தேவன் அனுமதிக்கிற போராட்டங்களையும் சோதனைகளையும் தங்களுக்கு எதிரானதாகவும் அவைகள் தங்களை அழிவிற்கே நடத்துமென்றும் வெளித்தோற்றத்தை பார்த்து அர்த்தப்படுத்துகிறார்கள். இவ்விதம் தாவீது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அல்ல, தோற்றத்தை பார்த்தான். தான் சிங்காசனத்திற்கு வர முடியுமோ என்று சந்தேகப்பட்டான். நீண்ட போராட்டங்கள் அவனுடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் சோர்வடையச் செய்தது.
இஸ்ரவேலின் மிக கசப்பான சத்துருக்களாயிருந்த பெலிஸ்தரிடம் பாதுகாப்பிற்காக ஆண்டவர் தாவீதை அனுப்பவில்லை. இந்த தேசம்தானே கடைசி வரையிலும் அவருடைய மிக மோசமான சத்துருவாயிருக்கும். எனினும் தேவையான நேரத்தில் உதவிக்காக அவர்களிடம் அவன் ஓடியிருந்தான். சவுலின் மேலும் அவனை சேவித்தவர்களின் மேலுமிருந்த அனைத்து நம்பிக்கையையும் இழந்தவனாக
அவனுடைய ஜனத்தின் சத்துருக்களுடைய இரக்கத்திற்கு அவன் தன்னை ஒப்புவித்தான். தாவீது தைரியமான தளபதியாக இருந்து தன்னை ஞானமும் வெற்றியுமுள்ள போர்வீரனாக காண்பித்திருந்தான். ஆனால் பெலிஸ்தரிடம் சென்றபோது தன்னுடைய சொந்த நலனுக்கு எதிராகவே செயல்பட்டான். யூதா தேசத்தில் தம்முடைய கொடியை நாட்ட வேண்டும் என்று தேவன் அவனை நியமித்திருந்தார். ஆண்டவரிடமிருந்து கட்டளையில்லாது தன்னுடைய கடமையை விட்டுச் செல்ல அவனை நடத்தியது அவனுடைய விசுவாசக் குறைவே. தாவீதின் அவிசுவாசத்தினால் தேவன் கனவீனமடைந்தார். பெலிஸ்தியர் சவுலுக்கும் அவனுடைய படைக்கும் பயப்பட்டதை விடவும் தாவீதிற்கு அதிகம் பயப்பட்டார்கள். பெலிஸ்தரின் பாதுகாப்பின் கீழ் தன்னை வைத்ததினால் தன்னுடைய சொந்த ஜனத்தின் பலவீனங்களை தாவீது அவர்களுக்கு திறந்து காண்பித்தான். இவ்விதம் இஸ்ரவேலை ஒடுக்குவதற்கு இந்த இரக்கமற்ற சத்துருக்களை அவன் உற்சாகப்படுத்தினான். தேவனுடைய மக்களின் பாதுகாப்பிற்காக நிற்கும்படி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். தம்முடைய மக்களின் பலவீனங்களை வெளிப்படுத்துவதினாலோ அல்லது அவர்களின் நன்மையில் ஒரு ஈடுபாட்டை காண்பிக்காதிருப்பதினாலோ அவருடைய ஊழியக்காரர் துன்மார்க்கரை உற்சாகப்படுத்துவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். மேலும் புறஜாதிகளுடைய தேவர்களை சேவிக்கும்படியாக அவன் அவர்களிடத்தில் சென்றான் என்கிற எண்ணப்பதிப்பை அவனுடைய சகோதரர்கள் பெற்றனர். இந்த செயலினால் தன்னுடைய நோக்கங்களை தவறாக புரிந்து கொள்ள அவன் சந்தர்ப்பம் கொடுத்தான். அவனுக்கெதிராக தப்பெண்ணம் கொள்ளவும் தீர்மானிக்கவும் அநேகர் நடத்தப்பட்டனர். அவன் செய்ய வேண்டும் என்று சாத்தான் வாஞ்சித்திருந்த அதே காரியத்தை செய்யும்படி அவன் நடத்தப்பட்டான். பெலிஸ்தரின் நடுவே அடைக்கலம் தேடினதில் தேவன் மற்றும் அவருடைய ஜனத்தின் சத்துருக்களுக்கு தாவீது மிகுந்த களிப்புண்டாக்கினான். தேவனை ஆராதிப்பதை தாவீது விட்டுவிடவில்லை. அவருடைய சேவைக்கான தன்னுடைய அர்ப்பணிப்பையும் நிறுத்தவில்லை.
ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக அவர் மேல் வைத்த நம்பிக்கையை தியாகம் செய்து இவ்விதம் தம்முடைய ஊழியக்காரர் பெற்றிருக்க வேண்டுமென்று ஆண்டவர் கோருகிற உண்மையும் நேர்மையுமான குணத்தை கரைப்படுத்தினான்.
பெலிஸ்திய ராஜாவினால் தாவீது உள்ளன்போடு ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இந்த வரவேற்பின் வெதுவெதுப்பு பாதி ராஜாவிற்கு அவன் மேலிருந்த மதிப்பிலும் மீதிப்பாதி எபிரேயன் தன்னுடைய பாதுகாப்பை தேடுகிறான் என்று தன்னை புகழ்ந்து கொண்டதிலும் இருந்தது. ஆகீசின் எல்லையில் காட்டிக் கொடுக்கப்படுவதிலிருந்து தான் பாதுகாப்பாக இருப்பதாக தாவீது உணர்ந்தான். அவன் தன் குடும்பத்தையும் தன் வீட்டாரையும் தன் சொத்துக்களையும் மனிதர்களையும் அங்கு கொண்டு வந்தான். அவனுடைய மனிதர்தரும் அவ்வாறே செய்தனர். அனைவருடைய பார்வைக்கும் அவன் நிரந்தரமாக பெலிஸ்திய தேசத்தில் தங்கப்போவதாக தோன்றியது. இவை அனைத்தும் ஓடிவந்த இஸ்ரவேலனை பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்திருந்த ஆகீசை திருப்திப்படுத்துவதாக இருந்தது. அரச பட்டணத்திற்கு வெளியே தங்கும்படியான தாவீதின் விண்ணப்பத்திற்கு ராஜா தயவாக சிலாகை கொடுத்தான். விக்கிரகாராதனைக்காரரின் செல்வாக்கின் கீழ் வைப்பது தனக்கும் தன் மனிதருக்கும் ஆபத்தாயிருக்கும் என்று தாவீது உணர்ந்தான். தங்களுடைய உபயோகத்திற்காக முழுமையாக பிரிக்கப்பட்டிருந்த ஒரு பட்டணத்தில் தீமையின் ஆதாரமாகவும் எரிச்சலாகவும் இருக்கும் புறஜாதி சடங்குகளிருக்கிற காத்தில் இருப்பதினால் கிடைக்கும் சுதந்திரத்தை விடவும் அதிக சுதந்திரத்தோடு தேவனை ஆராதிக்கலாம்.
தனிமைப்படுத்தப்பட்ட இந்த பட்டணத்தில் தங்கியிருந்தபோது தாவீது கெசூரியர் மேலும் கெசிரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து செய்தியை காத்திற்கு கொண்டுவர ஒருவரையும் உயிரோடு விடாதிருந்தான். யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்போது தன்னுடைய சொந்த தேசமான யூதாவின் மனிதருக்கு எதிராக சண்டையிட்டதாக ஆகீஸ் புரிந்து கொள்ளும்படி செய்திருந்தான். இவ்விதம் உண்மையை மறைத்து வைத்ததில் பெலிஸ்தரின் கரத்தை பலப்படுத்தும் கருவியாயிருந்தான். ஏனெனில் அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான், என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாயிருப்பான் என்று ராஜா கூறினான். அந்த புறஜாதி கோத்திரங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமென்றும் அந்த வேலையைச் செய்ய தான் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தாவீது அறிந்திருந்தான். ஆனால் வஞ்சகத்தை செயல்படுத்தினபோது அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கவில்லை.
அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி,
நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடே கூட யுத்தத்துக்கு வரவேண்டுமென்று அறிய கடவாய் என்றான்.
தனது ஜனத்திற்கு எதிராக கரத்தை உயர்த்த தாவீதிற்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் சூழ்நிலை அவன் கடமையை குறிப்பிட்டு காண்பிக்கும் வரையிலும் என்ன வழியை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து அவன் நிச்சயமற்றிருந்தான். ராஜாவிற்கு பதில் கொடுப்பதை தட்டிக்கழித்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். நெருங்கி வரும் யுத்தத்தில் தனக்கு உதவி செய்யும் வாக்குறுதியாக ஆகீஸ் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு தாவீதின் மேல் மிகப்பெரும் கணத்தை வைப்பதாக வாக்குறுதி கொடுத்து பெலிஸ்திய அவையில் உயர்ந்த பதவியையும் கொடுத்தான். தத்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் தாவீதின் விசுவாசம் தள்ளாடியிருந்த போதும், சாமுவேல் தன்னை இஸ்ரவேலின் மேல் இராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்ததை அவன் இன்னமும் நினைத்திருந்தான். கடந்த காலத்தில் அவனுடைய சத்துருக்களின் மேல் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த வெற்றிகளை அவன் திரும்பவும் நினைவு கூர்ந்தான். சவுலின் கரத்திலிருந்து தன்னை பாதுகாத்த தேவனுடைய மாபெரும் தயவை திரும்பி பார்த்து பவித்திரமான நம்பிக்கையை காட்டிக் கொடுக்காதிருக்க தீர்மானித்தான். இஸ்ரவேலின் ராஜா அவனுடைய வாழ்க்கையை தேடிக் கொண்டிருந்த போதும் அவன் தன்னுடைய படைகளை தன் மக்களின் சத்துருக்களுடைய படைகளோடு இணைக்க மாட்டான்.